بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலையங்கம் இலங்கை நாட்டுக்கான சுதந்திரமும் பிரஜைகள் என்ற வகையில் எமது பொறுப்புகளும் கடமைகளும் என்பதாகும். இன்றைய இந்த தலைப்பிலே என்னோடு கருத்துக்களை பரிமாறுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்றும் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அஷேக் யூசுப் ஹனீஃபா முஃப்தி அவர்கள். அஷேக், அஸ்லாம் அலைக்கும் ஷேக் அவர்களே. ஆம், ஜம்சம் பவுண்டேஷன் அமைப்பினுடைய பணிப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்ற அஷேக் யூசுப் முஃப்தி அவர்கள் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே பிரபலியமான ஒரு தாவா பணியாளர், சமூக சேவையாளர். எனவே அவர்களை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கணித்துக்குரியவர்களே, இன்றைய தலைப்பை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், நாம் இன்ஷா அல்லா ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இந்த நாட்டின் சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. 1505ஆம் ஆண்டு இந்த நாட்டை போர்த்துகேயர்கள் கைப்பற்றியதிலிருந்து 1948ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நாடு ஒரு காலனித்துவ நாடாக காணப்பட்டது. போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள், அதே போன்ற ஆங்கிலேயர்கள் மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். நாம் ஒரு வகையில் அடிமைகளாக இந்த நாட்டிலே வாழ்ந்து வந்திருக்கிறோம். அவர்களுடைய சட்டங்களை இந்த நாட்டிலே அமல் நடத்தினார்கள். மாத்திரமல்ல, அவர்கள்தான் எஜமானர்களாக காணப்பட்டார்கள். எமக்கு கருத்து சொல்வதற்கான சுதந்திரம் கிடைக்கவில்லை. இந்த நாட்டை அவர்கள் சுரண்டினார்கள், அல்லது இங்கு உள்ள வளங்களை அவர்கள் விரும்பியது போன்று பயன்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாடு சுதந்திரமடைந்தது. அல்ஹம்துலில்லா, இந்த நாட்டை பொறுத்தவரையிலே இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக இந்த நாட்டு மக்களே இருந்து மாறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே சுதந்திரமாக வெளிப்பட்டது. இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதிலே இந்த நாட்டை பொறுத்தவரையில் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல், பௌத்தர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே நாம் இன்றைய நிகழ்ச்சியிலே மிக முக்கியமாக பல விஷயங்களை கலந்துரையாட இருக்கிறோம். உண்மையில் சுதந்திரம் என்றால் என்ன, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு போராடியவர்கள் எந்த நோக்கத்தோடு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு போராடியிருக்கிறார்கள், இன்று நாம் சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கான தயார் நிலையில் அல்லது தகுந்த நிலையில் இருக்கிறோமா என்ற பல்வேறுபட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை இன்ஷா அல்லா ஷேக் அவர்களிடமிருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஷேக் அவர்களே, முதலாவது நான் ஒரு கேள்வியை, ஒரு பொதுவான கேள்வியை உங்களிடத்திலே தொடுக்க வேண்டியிருக்கிறது. நாம் சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதுதான் இந்த தேசம் நாடு என்று வருகின்ற பொழுது நாங்கள் இலங்கையர்கள் என்று சொல்கிறோம், இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள் என்று சொல்கிறார்கள், அமெரிக்காவில் பிறந்தவர்கள் அமெரிக்கர்கள் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய தேசம் நாடு எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது, அவருடைய வாழ்க்கையிலே அது வகிக்கக்கூடிய அந்தஸ்து எது என்று எங்களால் சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முடியுமா?
ஜஸாகல்லாஹு கைர். மிகவும் அருமையான ஒரு ஆழமான ஒரு கேள்வி. அதற்குரிய பதில் பொதுவாக புத்தக வடிவங்களில் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்துள்ளமாக்கள் எழுதி வைத்திருக்கார்கள். நாட்டுப்பற்று, தேசத்தின் மீதுள்ள முஹப்பத்து என்று சொல்லக்கூடிய கருத்தில் உலமாக்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய கிதாபுகள் ஏராளம். அதில் நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி எப்படிப்பட்ட முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும், நாட்டினுடைய இறைமையை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கங்களில் எழுதிக்கொண்டே போயிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மின்ஹா கலக்னாக்கும், இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மண்ணின் பக்கமாகவே நீங்கள் திரும்பி போவீர்கள், மீண்டும் இந்த மண்ணிலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கப்படுவீர்கள். ஆக மண் என்பது மனிதனுடைய வாழ்வில் ஒரு மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இன்னமொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மண்ணிலிருந்து வெளியாகக்கூடிய உணவைத்தான் நீங்கள் உணவாக உண்ணுகிறீர்கள். நான் அணிந்திருக்கக்கூடிய உடையாக இருக்கலாம், சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கலாம், குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கலாம், மாத்திரை மருந்தாக பாவிக்கக்கூடிய மருந்து வகைகளாக இருக்கலாம். இவைகள் அனைத்தினுடைய மூலப்பொருள் மண்ணாகத்தான் இருக்கும். மண்ணிலிருந்து வந்தவைகள், மண்ணிலிருந்து வெளியானவைகளைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு உணவாக தந்திருக்கிறான். இதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக ஆழமாக கதைத்திருக்கிறான். எனவே எந்த ஊரில், எந்த இடத்தில், எந்த நாட்டில், எந்த தேசத்தில் நாங்கள் பிறந்தோமோ அந்த தேசத்துக்குரியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிறந்தார், அதனால் மக்காவை நேசித்தார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூணு கட்டம் இருக்கிறது. அது ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் மிக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று சொல்லுவார்கள் முஸ்தௌத்தின், நாங்கள் சொல்வதாக இருந்தால் சிட்டிசன்ஸ், அதாவது அந்த நாட்டு பிரஜை, பிரஜா உரிமை பெற்றவர். இரண்டாவது முகீம், எங்கட பாசையில் சொல்வதால் பிஆர் ஹோல்டர், பெர்மனன்ட் ரெசிடென்ட். ஆனா அவருக்கு அங்க வாக்குரிமை இருக்க மாட்டாது, அவருக்கு அங்க மட்டுப்படுத்தப்பட்ட சில உரிமைகள் மட்டும் அவருக்கு இருக்கும். மூணாவது ஒருவர் தான் ஒரு பிரயாணி, ஒரு விசிட்டர் என்ன சொன்னாலும் டெம்பரரியாக போய் அந்த ஊர்ல தங்கி இருக்கிறார். இப்படியாக மூணு வகையாக பிரித்து மூணு வகைக்குள்ள மக்களுக்குரிய கடமைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். நீங்க எப்படி வாழ வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுல போயிட்டு வாழ்ந்தார்கள், மக்காவுக்காக வேண்டி துவா செய்தார்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஹாதல் பலத் ஆமினன், அச்சம் தீர்ந்த பாதுகாப்பான ஒரு ஊராக இந்த ஊர் ஆக்கிவை. நேஷனல் செக்யூரிட்டி என்று உலகம் பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு துவா கேட்டிருக்கிறார்கள், நேஷனல் செக்யூரிட்டி எனக்கு வேணும். மூணாவது இரண்டாவது துவா கேட்டார்கள், வர்சு அஹ்லஹு, இந்த ஊர் மக்களுக்கு நீ சாப்பாடு கொடு. ஒரு சஸ்டைனபிள் எக்கானமி, ஒரு பொருளாதாரம், பாதுகாப்பும் இருக்குது, அழகான ஒரு பொருளாதார கொள்கையும் கோட்பாடும் இருக்கிறது. அதற்கு பிறகு துவா கேட்டார்கள், இந்த ஊர் மக்களுக்கு கல்வி அறிவு சொல்லிக் கொடுப்பதற்குரிய ஆசானை இங்கே அனுப்பி வைத்துவிடு, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எஜுகேஷன் பாலிசி. சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த மக்காவுக்கு கேட்ட துவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் அங்க செட்டில் ஆகுறாங்க, அந்த ஊரை தங்க ஊராக ஆக்கிக் கொள்றாங்க, அந்த ஊரு தான் தன்னுடைய இருப்பிடமாக முடிவு செய்யப்பட்டதுக்கு பட்டுவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு துவா கேட்டது போன்று நான் மதீனாவுக்கு துவா கேட்கிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு துவா கேட்டார். எனவே மிக அழகாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த நாடு என்பது என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் எனக்கு கிடைத்ததல்ல, இது இறைவனுடைய விருப்பம். நான் இலங்கையில் தான் பிறக்க வேண்டும், இலங்கை பிரஜை, இலங்கை தான் என்னுடைய தாய்நாடு. எனக்கு வைத்த பெயரை எனக்கு விருப்பம் என்றால் மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரை உங்களுக்கு விருப்பம் என்றால் என்ன செய்ய முடியும்? மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் என்னுடைய பிறந்த இடத்தை என்னால் மாற்றவே முடியாது. நான் பிறந்த ஊர் அந்த ஊர் தான், அந்த கிராமம் அந்த கிராமம் தான். அதை மாற்றிக்கொள்வதற்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இலங்கையில் பிறந்தவர்கள் மேற்கத்திய உலகங்களில் போய், நாடுகளில் போய், வட அமெரிக்காவில் போய் குடியுரிமை பெற்று அங்கே பிரஜா உரிமை பெற்று அவர்கள் அமெரிக்கன் சிட்டிசன்ஸாக வாழணும். ஆனால் அவருடைய பிறந்த இடம் என்று சொல்லும் பொழுது அது அமெரிக்காவல்ல, அது இலங்கையில் ஒன்று குக்கிராமமாகத்தான் அது எழுதப்பட்டிருக்கும். பிறந்த இடத்தை யாராலும் மாற்றிக்கொள்ள முடியாது, அது எனக்கு இறைவனால் முடிவு செய்யப்பட்ட இடம். எனவே அந்த தாய் நாட்டு மீது உள்ள பாசம், தாய் நாட்டை நேசிப்பது என்பது ஒரு அடிப்படையான ஒரு விடயம், அதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே எங்களுக்கு இந்த நாட்டில் இலங்கையர்கள் என்று சொல்லும் பொழுது மதங்களை கடந்து நாங்கள் இந்த நாட்டில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இலங்கையர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் எங்களுக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய 2 கோடி மக்கள், 20 எத்தனை கோடி மக்கள், 2 கோடி தாண்டிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் 2 தான். நாம் எல்லாம் மனிதர்கள், இரண்டாவது நாம் எல்லாம் இலங்கையர்கள். இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டால் நாம் அனைவரும் உண்டு.
ஆம் ஷேக் அவர்களே, நானும் நீங்களும் இலங்கையர் என்ற வகையிலே ஒரு வெளிநாட்டுக்கு நாங்கள் சென்றால் அங்கு ஒரு இலங்கையரை நாங்கள் சந்தித்தால் எங்களுக்கு அலாதியான ஒரு விருப்பம் வருகிறது, அவரை கண்டு கதைக்க வேண்டும் என்று. அதாவது எங்களுடைய உள்ளம் அவரை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. காரணம் என்றால் நாங்கள் ஸ்ரீலங்கன்
மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில கூட நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் செட்டில் ஆகிவிட்டார்கள், அங்கே தன்னுடைய இருப்பிடமாக அந்த ஊரை ஆக்கிக் கொண்டார்கள். மக்காவிலிருந்து விருந்தாளிகள் வருவார்கள் மதீனாவுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கு, குடும்பத்தை பார்த்து விட்டு போவதற்கு. வந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வர அங்க வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணும், அவர்கள் வெளியே போயிருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா சித்திக்கா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தான் வீட்டில் இருந்தா, உட்கார வைத்து விட்டு சுக செய்தி எல்லாம் கேட்டு முடித்ததுக்கு பிறகு மக்காவை பற்றி விசாரித்தார்கள். மக்காவுடைய காற்று, மக்காவுடைய மரம், மக்காவுடைய நிழல், மக்காவுடைய என்று சொல்லி ஹதீஸுகள் நிறைய வந்திருக்கிறது. ஆயிஷா சித்திக்கா ரழியல்லாஹு தஆலா வியப்பாக ஆச்சரியத்தோட மக்காவை பற்றி விசாரித்தார்கள். அப்படி விசாரித்ததுக்கு இவரும் பதில் சொன்னார், இப்படி இப்படி என்பதால் சொல்லி எல்லாம் முடித்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள். அன்னை ஆயிஷா சித்திக்கா ரழியல்லாஹு தஆலா என்னென்ன கேள்விகளை எல்லாம் மக்காவை பற்றி கேட்டார்களோ அத்துணை கேள்விகளையும் மீண்டும் யார் கேட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். மக்கா எப்படி இருக்குது, ஊர் எப்படி இருக்குது, ஊர்ல எல்லாம் சோமா இருக்கிறாங்களா, ஊருடைய காத்து எப்படி, ஊருடைய மலை எப்படி, ஊருடைய சூழல் எப்படி? சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியம். அன்னை ஆயிஷா சித்திக்கா ரழியல்லாஹு தஆலா என்ன ஒரு ஏக்கத்தோடு அதை விசாரித்தார்களோ அதே ஏக்கத்தோடு யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை பற்றி விசாரிக்கிறார். ஏன் பிறந்த ஊர், பிறந்த மண். எனவே அந்த ஊரை நேசிப்பது என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படையான ஒரு இயல்பான ஒரு விடயம், அதை யாராலும் நேசிக்க முடியாது, மறுக்க முடியாது. உதாரணமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாங்கள் புகாரி என்று சொல்கிறோம். புகாரா என்பது சோவியத் யூனியன்ல, சோவியத் யூனியனாக இருந்த நாடுகள் இருந்த ஊர். புகாரி ஷரீஃப் அங்கு இல்லை, ஆனாலும் அவருடைய பேருக்கு பின்னால் இருக்கிறது என்ன? இப்ப இங்கு நாட்டில் இமாம் புகாரியை நேசிக்கக்கூடிய தரியக்காக்கள் இருக்கிறது. இமாம் புகாரியினுடைய பேரிலேயே உருவாக்கப்பட்ட தரியக்காக்கள் அவருடைய கிதாப் ஓதுவாங்க, வாசிப்பாங்க, ஆனா யாருக்குமே அவருடைய பேர் தெரியாது. இமாம் புகாரியினுடைய இன்னைக்கு ஹத்தம் பண்ணுவாங்க, புகாரி ஷரீஃப் ஓதுரண்டுவாங்க, புகாரி தரைய காண்டுவாங்க, எத்தனையோ வகையான புகாரியோட இணைப்பு இருக்கிறது. ஆனா புகாரி என்பது அவருடைய பேர் அல்ல, அவருடைய பேர் முஹம்மத் இப்னு இஸ்மாயில், அவருடைய பேர் முஹம்மத், ஆனா அவருடைய பிறந்த ஊர் தான் இது புகாரா. எனவே ஊரை வைத்து கூட அநேகமான அதிகமான உலமாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். திருமிதி இமாம் குர்த்துபி, குர்த்துபாவை சேர்ந்தவர்கள். திருமிதி, நாம் திருமிதியினுடைய பேர் யாருக்குமே தெரியாது உலமாக்களை தவிர. அப்படி எத்தனை பேரை பார்ப்பீங்க? பிறந்த ஊரை நேசிப்பது என்பது அதன் பக்கமாக இணைக்கப்பட்டு பேர் நம்ம அறிமுகப்படுத்தப்படுவதெல்லாம் மணி வரலாற்று பின்னணி கொண்டு முடியும்.
ஷேக் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவை நோக்கி வந்தாலும் கூட மீண்டும் மக்காவுக்கு போக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை நடப்பதற்கு முன்னால் உள்ள குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு அவர்கள் கனவு ஒன்று காணுகிறார்கள். மக்காவுக்கு சென்று சஹாபாக்களோடு அங்கு தவாஃப் செய்து அங்கு உம்ரா ஒன்றை நிறைவேற்றுகின்ற மாதிரி ஒரு கனவு சஹாபாக்களுக்கு சொன்ன பொழுது மிகவுமே சந்தோஷப்பட்டார்கள். அதுக்குரிய காரணம் என்னவென்றால், மதீனா அவர்களுடைய இரண்டாவது பூமி தான். முதலாவது பூமி பிறந்த இடம், தான் கால் வைத்து நடந்து போன அந்த மண், தான் சுவாசித்த அந்த காற்று, தான் குடித்த அந்த தண்ணீர், இதெல்லாம் அந்த மக்காவுக்குரியது. மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே அனுப்பப்படுகிறார்கள், ஹிஜ்ரத் போகிறார்கள். அவர்கள் மக்காவை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய மக்காவாசிகள் என்னை வெளியேற்றி இல்லாவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு போயிருக்க மாட்டேன் யா மக்கா என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த அளவு தூரம் அந்த நாட்டை நேசிப்பது என்பது அது ஒரு ஜாஹிலியத் அல்ல, ஆனால் அது வெறியாக இருக்கக்கூடாது. அதாவது அங்கிருக்கின்ற மக்கள் தவறு செய்கிறார்கள், எனவே நான் அதனையும் சேர்த்து அங்கீகரிக்கிறேன் என்று பார்க்காமல், தான் பிறந்த நாட்டை, ஏனென்றால் நான் சுவாசித்த காற்று அந்த நாட்டுக்குரியது, என்னுடைய தண்ணீர் அந்த நாட்டுக்குரியது என்று அந்த வகையில் எல்லாம் பார்க்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே ஷேக் அவர்களே இமாம் அதாவது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொன்னீர்கள். அவர்கள் மக்காவுக்கு வந்தது பிறகு துவா ஒன்று கேட்கிறார்கள் என்று அதிலே ஒரு ஒரு கட்டத்திலே வருகிற ஷேக் அவர்களே, வஜால் அஃஇதத்தன்னாசி தஹ்வீலை, அதாவது
தனிமையை போக்குவதற்காக வேண்டி மக்களை இங்கு அனுப்பி வைப்பாயா,
அதாவது மக்களுடைய உள்ளம் அதனை நோக்கி ஈர்க்கப்படட்டும் என்று. உண்மையில் அவர்கள் பிறந்த பூமி மக்கா அல்ல, அப்படி இருந்தும் கூட அவர்கள் தான் வந்து சேர்ந்த பூமியை நோக்கி மக்களை அதாவது அவருடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு பகுதி நான் நினைக்கின்றேன். ஒவ்வொருவரும் பிறந்து வளர்ந்து அந்த பூமியை நேசிப்பது என்பது மிக முக்கியம். இரண்டாவது முக்கியமான ஒரு கேள்வி ஷேக் அவர்களை நான் உங்களிடத்திலே கேட்க வேண்டும், அதுதான் இந்த சுதந்திரம். இலங்கையை பொறுத்தவரையிலே சுதந்திரத்தை பெற்றுத்தந்த எமது இந்த மூதாதையர்கள், அதாவது இந்த மத இன வேறுபாடுகளும் இல்லாமல் பெற்றுத்தந்த இந்த மூதாதையர்கள் எந்த நோக்கத்தோடு அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டிருப்பார் என்றால் அது ஒரு நாங்கள் சொல்லுவோம் சுதந்திர போராட்டம் என்று சொல்லுவோம். சுதந்திரத்துக்காக வேண்டி போராடுவது என்பது லேசான வேலையில் அப்படியா இருந்தால் அவர்கள் அதற்கு முன்னால் எப்படி இருந்திருக்க வேண்டும் இந்த நாடு எந்த நிலையிலிருந்து இந்த சமூகத்தை கலட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்பி போராடினார்கள் என்ற பகுதியை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்.
ஜஸாகல்லாஹு கைர். வரலாற்று பின்னணிகளை படித்து பார்க்கும் பொழுது சிங்கள ராஜாக்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள் போர்த்துக்கியர்கள் கிறிஸ்தவர்களுடைய அந்த உள்ளாந்தருடைய ஆக்கிரமிப்புக்கு முன்னால் இருந்த காலம். அந்த காலத்தில் இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் அதில் முஸ்லீம்களும் ஒரு பகுதியினர்கள் முஸ்லீம்களும் இருந்தார்கள். ஆனால் முஸ்லீம்கள் அந்த காலகட்டத்தில் அந்த சிங்கள ராஜாக்களுடன் இருந்த நெருக்கம் உறவு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். இந்த நாட்டில் ஏராளமான இனோவேஷன்ஸ் அதாவது புதிய புதிய விடயங்களுக்கு சொந்தக்காரர்களாக சிங்கள ராஜாக்களுடைய காலத்தில் உலமாக்கள் இந்த இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த நாட்டினுடைய பூர்வீக வைத்திய முறை ஆயுர்வேதிக் வைத்திய முறை. அதாவது சிங்கள வைத்தியம் சிங்கள திருத்தல் அந்த அந்த வைத்தியத்தினுடைய மொழி சிங்களம். ஆனால் முஸ்லீம்கள் வெதமாத்தியமாக உதாரணமாக மாவனல்லையில கல்ஹின்னையில அக்குருணையில திகாரி போன்ற பிரதேசங்கள்ல பசியால போன்ற ஊர்கள் எல்லாம் இருந்த வெதமகத்தியமாற நாங்கள் எடுத்து உற்று நோக்கும் பொழுது அவர்கள் முஸ்லீம்கள். எனக்கு என்னுடைய சின்ன காலத்தில் எல்லாம் ஆங்கில மருத்துவம் என்பது எங்களுக்கு ஒரு இரண்டாவது சாய்ஸ் தான். ஏன் பக்கத்தூர்ல தான் யார் இருக்கிறது வெதமாத்தியம். ஏன் ஒரு வைத்தியன் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் ஏன் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு தொழில். இவர்கள் நம்பிக்கையானவர்கள் எங்களுடைய ரகசியங்களை எடுத்து சொல்ல முடியும். இவர்கள் ஒரு நாளும் மருந்து நஞ்சு கலந்து தரமாட்டார்கள் என்று சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த சிங்கள மக்கள் ராஜாக்கள் எங்களை நம்பினார்கள். அதனால தான் அந்த தொழில் எங்களுக்கு கிடைத்தது.
அரசர்களுக்கு கூட வைத்தியம் பார்க்கக்கூடியவர்களாக முஸ்லீம்கள்
இருந்திருக்காங்க. வரலாற்றை யாராலும் ஒழிக்கவோ மறைக்கவோ அழிக்கவோ முடியாது. அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலொருபடியாக பார்க்கலாம் இந்த நாட்டில் இப்ப கூட பழக்கம் இருக்கிறது முஸ்லீமாக்கள் மக்கள் சமைத்த சாப்பாட்டை பெரும்பான்மை சமூகம் என்ன செய்யும் விரும்பி சாப்பிடுவார்கள். இப்ப சில ஊர்கள் இருக்கு ஊர்களுடைய பெயர்களை சொல்ல விரும்ப இல்லை. அந்த ஊர்கள் இப்ப வைத்து பார்த்தாலும் அந்த ஊர் மக்களுடைய பூர்வீக தொழில் கோக்கி சாப்பாடு சமைக்கிறது. கண்டி பிரதேசத்தை பொறுத்தவரையில் நான் கண்டி ஊரை சேர்ந்தவர் கண்டி பிரதேசத்தை பொறுத்தவரையில் அங்கிருந்த கண்டி கலாச்சாரத்தில் கோக்கி என்பது யாரு முஸ்லீம்கள். ஏன் காரணம் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் கலப்படம் செய்ய மாட்டார்கள் நஞ்சு கலந்து விட மாட்டார்கள். அந்த பரம்பரையில் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் பெருமூர்களுடைய வழக்கத்தில் கூட இருக்கிறது அவருடைய வீடுகள் இருக்கக்கூடிய கோக்கி பெரும்பாலும் யாரா இருப்பாங்க முஸ்லீம்களா தான் இருப்பாங்க. எனவே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் அல்ல சுதந்திரத்துக்கு முன்னால் இந்த நாட்டை மேற்கத்திய வல்லரசுகள் வந்து ஆக்கிரமிப்பதற்கு முன்னாலேயே இந்த நாட்டில் முஸ்லீம்கள் நாங்கள் பெரும்பான்மை சமூகத்துடன் ஒரு நெருங்கிய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அதே போலதான் இன்னும் ஒன்று நான் அது இன்னும் ஒன்று சொல்லலாம். பெரும்பாலும் அநேகமாக சொல்லுவார்கள் பன்சலைகளுடைய கணக்கு பிள்ளைகளாக இருந்து இருப்பது யாரு கண்டி நீராமக்காம் பள்ளியை பொறுத்தவரையில அது எங்க இருக்குது சரியா இருக்கிறது கண்டி சென்டர் டவுன்ல அஸ்கிரி என்று அவருடைய ஒரு புதிய புனித ஸ்தலம் என்று நாங்கள் அதை சொல்லுகின்றோம். அது உண்மையிலேயே அவருடைய வணக்கஸ்தலம் நாங்கள் அதை கௌரவிக்கிறோம் கண்ணியப்பா அதை நாங்கள் அதை நாங்கள் மரியாதையோடய பார்க்கின்றோம். ஆனால் அங்கிருந்தவர்களுக்கு அஸ்கிரியிலேயே இடம் கொடுத்தார்கள் பள்ளி கட்டி கொள்ளுங்கள் கணக்கு பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சுருக்கமாக சொல்ல போனால் கணக்காய்வாளர்கள் மருத்துவர்கள் கோக்கிமாராக நாங்கள் இருந்திருக்கிறோம். எங்களுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தொழிலை நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கறதில்லை. உயர்ந்த தொழில் தாழ்ந்த தொழில் என்ற பாகுபாடு எங்களிடத்தில் இல்லை. ஆனாலும் பெரும்பான்மை சமூகத்தில் இப்பயும் இருக்கிறது வண்ணான் அதாவது டோபி வண்ணான் தொழில் முடிவெட்டக்கூடிய பாபர் தொழில் என்று சொல்லி தொழில் என்ன செய்வார்கள் வகைப்படுத்தி இருப்பார்கள். எங்களுடைய சமூகத்துக்கு அந்த தொழில் அவர்கள் தரவில்லை. அதனாலதானோ தெரியாது இன்று வரைக்கும் பாபர் முடிவெட்டக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் இல்லை பெரும்பாலும் சிலர் இருப்பாங்க, சில ஒரு எப்பயுமே தொழிலண்ட படிச்சு வந்து செய்தக்கூடிய இருக்கிறாங்க. முஸ்லீம்களை பொறுத்தவள் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் இல்லை. சஹாபாக்கள் அந்த தொழில் செஞ்சிருக்கிறாங்க. எங்களிடத்துல வித்தியாசம் இல்லை, ஆனால் கலாச்சார ரீதியாகவே வரலாற்று நெடுகிலும் அந்த தொழில் நாங்கள் செஞ்சில்லை, அந்த தொழில் எங்களுக்குரியதல்ல என்ற மனோநிலை எங்களிடத்தில் வரவில்லை. அதே பெரும்பான்மை சமூகத்திடத்தில், ராஜாக்கிடத்தில், சிங்கள பெரும்பான்மை சமூகத்திடத்தில் அது இருந்து எங்களுக்கு அந்த தொழில் கொடுக்கப்படவில்லை. இப்படியாக பார்க்கும் பொழுது சுதந்திரத்துக்கு முன்னால் ஒரு நெருக்கமான ஒரு உறவு எங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது, அன்று இருந்தது. சுதந்திர போராட்டத்திலும் சுதந்திர போராட்டம் என்று சொல்லும் பொழுது இந்தியாவில் ஏற்பட்ட சுதந்திர போராட்டத்தை போன்றோ அல்லது பாகிஸ்தானில் ஏற்பட்ட சுதந்திர போராட்டத்தை போன்றோ இங்க பெரிய அளவில் கலவரங்கள் அல்லது என்ன செய்யல ஒன்றும் நடக்க இல்லை. ஆனாலும் சுதந்திரத்துக்காக வேண்டி மிகவும் பேச்சுவார்த்தைகளினூடாக, மிகவும் அழகான முன்மாதிரியான எடுத்துக்காட்டுகளினூடாக, நாங்கள் ஒற்றுமையாக இந்த நாட்டில் வாழுகின்றோம், எங்களை நீங்க பிரிக்க வேண்டிய தேவையில்லை, நாங்கள் இந்த பெரும்பான்மை சமூகத்தோடே தான் இருப்போம் என்று சொல்லி பல தடவைகள் இங்கிலாந்துக்கு போய் வந்து கதைத்து பேரம் பேசி முஸ்லீம்கள் அங்கிருந்த டிபி ஜாயா சார், ராசிப் பரீத் போன்றவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து நாங்கள் இந்த நாட்டினுடைய இளமையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கின்றோம், எனவே எங்களுக்கு இந்த நாட்டு பிரிக்கப்பட வேண்டிய தேவையில்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை அன்று முன்வைத்தார். அதனால் தான் இந்த நாடுக்கு சுதந்திரம் கிடைத்தது. நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வோம், நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த நாடு எங்களுக்கு சுதந்திரமாக, எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதுக்கு பின்னால் அனைவருமாக இருந்து, வெறுமனே முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் மட்டுமல்ல, பௌத்தர்களும் முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் இலங்கையர்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தின் பேரில் அடையாளத்தை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம், இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது. எனவே இந்த சுதந்திரத்தில் நாம் அனைவரும் ஈக்குவலாக முறையாக பாடுபட்டுத்தான் இந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பது வரலாற்றில் அளிக்க முடியாத ஒரு உண்மை.
ஆம், நீங்கள் சொன்னது போன்று நாம் இந்த நாட்டிலே அரசர்களுக்கு புத்தாசையாக இருந்திருக்கிறோம், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்திருக்கிறோம், இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டு அனுபவித்திருக்கிறோம், எங்களுக்கிடையிலே ஒரு ஒற்றுமை காணப்பட்டது. ஆனால் போர்த்துக்கேயர்கள், ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பின்னால் இந்த நிலையிலே மாற்றம் ஏற்பட்டது. எங்களுக்கிடையிலே டிவைட் அண்ட் ரூல் எனப்படக்கூடிய பிரித்தாளும் கொள்கையை அவர்கள் அமுலாக்கி எங்களை எல்லாம் பிரித்தார்கள். மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற வளங்கள் எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டு போய் தங்களுடைய நாட்டிலே அவர்கள் கொட்டினார்கள். இப்படியான ஒரு அவஸ்தை நிலை காணப்பட்டது. சட்டங்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சட்டங்களை தான் அவர்கள் அமுலாக்கினார்கள். எனவே ஒரு அடிமைத்தனம், பேச முடியாது, சுதந்திரம் இல்லை என்ற நிலை காணப்பட்ட சந்தர்ப்பத்திலே எமது தலைவர்கள் யோசிக்கிறார்கள், நாம் இந்த நிலையில் தொடர்ந்து இருக்க முடியாது, நாம் சுயாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எமது வளங்களை நாங்களே பயன்படுத்த வேண்டும், நாங்கள் ஏன் எமது இந்த வளங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் அவர்கள் அந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்தார்கள். எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், எஃப் ஆர் சேன் நாயக், டி எஸ் சேன் நாயக், சார் ராசிக் ஃபரீத், அதே போன்று டி பி ஜாயா, அப்படி பார்க்க சார் பொன்னம்பலம் ராமநாதன், இப்படிப்பட்ட சகல இனத்தவர்களும் சேர்ந்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சி பண்ணார்கள். எங்களுக்கு தெரியும், சுதந்திரத்தின கொண்டாட்டம் என்று வருகின்ற பொழுது தேசிய கொடி முக்கியத்துவம் பெறுகிறது, தேசிய கீதம் முக்கியத்துவம் பெறுகிறது. இப்ப ஷேக் அவர்களே, இந்த தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் சுதந்திர தினத்தையும் இந்த மூன்றையும் வைத்து நாம் ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்ல
முடியுமா? பொதுவாக சொல்ல போனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு நீங்கள் போய் பார்த்தால் இப்படிப்பட்ட ஒன்று இருந்ததான்னு கேட்டால் என்ன
இல்லை.
கொடி, ஒரு நாட்டுக்கு ஒரு கொடி, ஒரு நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம், நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்த நாள் என்று சொல்லி ஒன்று நடைமுறையில் என்ன செய்யல. ஆனாலும் சில நாட்டுக்கு ஊருக்கு ஏற்பட்ட சில நிகழ்வுகளை அவர்கள் வரலாற்று நிகழ்வும் கொண்டாடி இருக்கிறார். ஆமுல் ஃபீல், என்ன மக்கா பாதுகாக்கப்பட்ட நாள், மக்காவை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் அளிப்பதற்கு வந்தவர்களை அல்லாஹ் அளித்த நாள் என்று சொல்லி அந்த நாளை நினைக்கிறாங்க. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாமுக்கு பாதுகாப்பு கிடைத்து அவர்கள் வெற்றி பெற்று ஃபிரௌன் அழிந்து போன நாளை யூத சமூகத்தினர் நினைச்சாங்க, அதை கொண்டாடுறாங்க, நோன்பு வைத்து கொண்டாடுவார்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஞாபகப்படுத்துவார்கள். ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதை மக்கள் ஞாபகப்படுத்துவது வரலாற்று நெடுகிலும் இருந்து வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் காலப்போக்கில் நாட்டுக்கு என்று சொல்லி ஒரு கொடி, என் நாட்டை அறிமுகப்படுத்துவதற்கு. என்றால் நாங்கள் பல நாடுகளுடன் சேர்ந்து பல வகையான போட்டி நிகழ்ச்சிகளில் பல வகையான பேச்சுவார்த்தைகள் ஈடுபடும் பொழுது நாட்டை பற்றி சொல்லாமல் நாட்டுக்கு ஒரு அடையாளமாக கொடிய காட்டி என்ன செய்யலாம், இது இலங்கை, இது இந்தியா, இது பாகிஸ்தான் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நடைமுறைவானது. நாட்டினுடைய இந்த நாட்டில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை வார்த்தைகளால் கவியாக தேசிய கீதமாக அதெல்லாம் வெளிப்படுத்தினாங்க. இந்த நாட்டில் நாங்கள் வாழக்கூடிய அனைவரும் ஒரே தாயின் குழந்தைகளைப் போல வாழ்ந்துவிட்டு போவோம் என்று சொல்லக்கூடிய மகுடத்தின் பேரில் உள்ள
அங்கே வரக்கூடிய ஒரு வாசை எக்கமவக்ககே தரு
ஒரு தாயினுடைய குழந்தைகள், அப்ப இலங்கை என்ற தாயினுடைய குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய மகுடத்தின் பேர் எழுதப்பட்ட அதுல நாங்கள் பிரச்சனை பண்றதுக்கோ கருத்து முரண்படுறதுக்கோ எதுவும் வெளித்தோட்டத்தில் எங்களுக்கு என்ன செய்யல, கிடைக்க இல்லை. நாங்கள் தோண்டி கொண்டு போனால் உதாரணமாக அதுல குஃப்ரு இருக்கிறது, சிறுக்கு இருக்கிறது, கூடாது என்று சொல்லி எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டு போனால் எங்கட குழந்தைகள் பாடசாலையில போய் பசு பால் தரும் என்று சொல்லுவதும் என்ன சிறுக்குத்தான். சல்லி இருந்தா எல்லாம் சரின்ற சிறுக்குத்தான். சல்லி இருந்தா எல்லாம் சரி. மகனை நல்லா படிப்பாப்பா, படிக்காத்தான் வாழலாம் என்று சொன்னாலும் சிறுக்குத்தான். தேசிய சீத்தம் மட்டுமல்ல சமூகத்தை குழப்பமானது, யாரும் சமூகத்தை யாரும் குழப்பமானும் சமூகத்தில் ஒரு வருணம், ஒரு நாங்க சொன்னேன் சிறுக்கு செய்யும்னு சொல்ல வரல. நாங்க சொல்றோம் பசு பால் தரும் என்று சொல்லக்கூடாதுன்னு நாங்களும் சொல்லுவோம். நாங்க சொல்றோம் பசுவின் கூட அல்லா பால் தரோம், நுஸ்கிக்கும் நாங்க தான் தரோம். அதான் அல்லா சொல்றோம், அந்த தௌஹீதத்தான் குரானும் பேசுது. ஆனாலும் நடைமுறை சொல்றோம் பசு பால் தரோம், சல்லி இருந்தா இல்லாம சரி, மகனை நல்லா படி, படித்தாத்தான் வாழலாம். எதுக்குமே நேரடியா நடத்த நாங்க பாக்கிறது இல்ல. இது நாங்க மஜாசன் ஒரு இதையாக நாங்கள் சொல்வோம் என்று அர்த்தம் எடுப்போம். எனவே தயவு செஞ்சு சொல்லுகிறேன், இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நாட்டினுடைய பற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் ஒன்று நாட்டினுடைய பற்றை வெளிப்படுத்துவது, இன்னும் நாட்டினுடைய பற்றை உள்வாங்குவது, நேசிப்பது. நேசிப்பத்தை யாருக்கும் வெளியால காட்டாது. ஆனால் நாட்டினுடைய நாங்கள் நாட்டுக்கு தேசிய கீதம், நாட்டு கொடி, நாட்டு கொடி எடுத்துக் கொண்டாலும் கூட அந்த கொடியை வடிவமைத்தவர்கள் அந்த வடிவமைத்தவர்களில் சர் ராசிப் பதிவுக்கு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அவர்தான் முன்மொழிந்தாரே சிங்கக்கொடி என்று சொல்லி, அவர்தான் முன்மொழிந்தாரே சிங்கம். சிங்கம் என்பது வரவன கொடி இல்ல, இந்தியாவில் இல்ல, இந்தியா கொடியில் அப்படி ஒன்று இல்ல, பங்களாதேஷ் கொடியில் அப்படி ஒன்று இல்ல, அமெரிக்கா கொடியில் அப்படி ஒன்று இல்ல, இலங்கை கொடியில் என்ன இருக்குது, சிங்கம் ஒன்று இருக்குது, வீரத்தை காட்டுது. அதில் இருக்கிற கத்தி கண்ணடையாளம் மறைவிலக்கணம் என்ன, அதுல பச்சை இருக்குது, மஞ்சள் இருக்குது, சிவப்பு இருக்குது, இவைகளுக்கெல்லாம் தாத்பரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. வெறுமனே சும்மூறு கொடிய எழுதி அப்படி வாசிக்க இல்ல.
பச்சை என்பது உதாரணமாக முஸ்லீம்களுடைய
பாப்புலேஷன் காட்டுது,
அந்த அடையாளத்தை அது
காட்டுது, மஞ்சளை காட்டுது.
அங்க இருக்கின்ற நான்கு இலைகளும் மெத்தா, கருணா, முதித்தா எனப்படக்கூடிய அந்த அதாவது பௌத்தர்களுடைய அடிப்படையான நான்கு
குணங்களை,
உபேக்ஷா எனப்படக்கூடிய நான்கு குணங்களை அது
இப்படியாக சொல்ல போனால். எனவே மிக அன்பாக சொல்லுகிறேன், இலங்கைக்கு மட்டும் சொல்லுது இந்த கருத்தை, நாங்கள் உலகத்துக்கு சொல்லுகின்றோம். நீங்க எங்க வாழ்ந்தாலும் சரி, நான் சமீபத்தில் கூட சொல்லி காட்டினேன், இங்கிலாந்தில் வைத்து இங்கிலாந்தினுடைய பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நோம்பு பிடித்தெல்லாம் சதக்கா கொடுத்தெல்லாம் அந்த பாஸ்போர்ட் கிடைச்சிடணும், இந்த பிரஜா உரிமை கிடைத்து விட வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான மக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனா கிடைத்ததுக்கு பிறகு அது கிடைச்சிட்டது, இப்ப என்ன, இப்ப அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இந்த நாடு எனக்கு பிரஜா உரிமை இருந்திருக்கிறது, இந்த நாட்டில் எனக்கு எல்லா வகையான உரிமைகளும் கிடைத்திருக்கிறது, இந்த நாட்டுக்கு நான் புகழ் சேர்க்க வேண்டும், இந்த நாட்டை எனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினர் வாழ்வதற்குரிய ஒரு தளமாக அமைத்து விட்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனைகள் ரொம்ப குறைவு. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், பிப்ரவரி 4 இந்த நாட்டினுடைய மக்களுக்கு கிடைத்த ஒரு சுதந்திர தினத்தை நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நெடுகிலும் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களுடைய முன்னோர்களுக்கு 1949 வாழ்ந்தவர்களுக்கு, 1950 வாழ்ந்தவர்களுக்கு நிச்சயமாக அது சுதந்திரமாகத்தான் இருந்திருக்கும். ஏனென்றால் அவருடைய அடக்குமுறையான ஆட்சியிலும் எந்த வகையான உரிமைகளும் இல்லாமல், எந்த வகையான ரைட்ஸும் இல்லாமல், எந்த வகையான ஒரு ஒரு சுதந்திரம் சுயமாக எதையும் செய்து கொள்ள முடியாமல் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது சுதந்திரமாகத்தான் இருக்கும். எங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த சுதந்திர நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு. நாங்கள் நெடுகிலும் செய்து வருகின்றோம், இதை செய்து கொண்டு போம் என்பதாகத்தான் எனக்கு உங்களுக்கும் இருக்கும் பாரம்பரியமாக, ஆனால் சம்பிரமாக. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தான் இதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியும். அதை அவருடைய வரலாற்று பின்னணிகளை படித்து பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக அது புலன்பட ஆரம்பிக்கிறது, வெளிப்படையாகிறது.
ஆம் ஷேக் அவர்களே, நாம் மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள் தேசப்பற்று, நாட்டுப்பற்று என்பது சம்பந்தமாக நாங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நான் யோசிப்பதுண்டு, இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு அல்லது தேசிய கீதத்தை என்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு உயரமான இடத்திலே ஏற்றி வைப்பதற்கு அல்லது இந்த சுதந்திர தினத்தன்று ஏதாவது ஒரு விழா ஒன்றை எடுப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் தேசப்பற்று என்பது அது வெறுமனே மனசுக்குள் இருக்கின்ற விஷயம் ஒன்றல்ல. அதனுடைய வார்த்தையில் வர வேண்டும், அதனுடைய செயலில் வர வேண்டும். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த பிரதேசத்தின் தண்ணீரை தான் நாங்கள் குடிக்கிறோம், காற்றை நாங்கள் சுவாசிக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இலவச கல்வியை நாங்கள் பெற்றோம். இந்த நாட்டில் இருக்கின்ற வைத்தியசாலையில் இருக்கின்ற சுகாதார சேவையை நாங்கள் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இப்ப அப்படி பார்க்கிட்ட பொழுது இந்த நாட்டுக்கு நாங்கள் நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டால் அதையெல்லாம் இலவசமாக எங்களுக்கு கிடையாது. சில நேரங்களில் சிலர் சொல்லலாம், நாங்கள் வரி கட்டுகிறோம் தானே, எனவே எங்களுக்கு நாடு தரத்தானே வேண்டும் என்று. இருந்தாலும் ஷேக் அவர்கள், இவ்விடத்துல கடமைகளா உரிமைகளா என்று வருகின்ற பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது. நாம் அதிகமாக உரிமை குரல் எழுப்புகிறோமே தவிர நாங்கள் கடமையை பற்றி யோசிப்பது குறைவு. அரபியில் சொல்வார்கள் ஹுகூக்குன் வ வாஜிபாத். ஹுகூக் என்றால் எனக்கு வர வேண்டிய உரிமைகள், வாஜிபாத் என்றால் நான் செய்ய வேண்டிய கடமைகள். அப்ப எனவே இந்த விஷயத்திலே ஒரு மனிதனுடைய தேசப்பற்றை அளவிடுவதற்கு ஏதாவது அடையாளங்கள் அணுகுமுறைகள் இருக்கிறதா?
நிச்சயமாக, உண்மையிலேயே சொல்லப்போனால் தேசப்பற்றை நாங்கள் வெளியாக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னுடைய வீட்டு சுற்றுச்சூழலை நான் பாதுகாப்பான சூழலாக, ஒரு சுத்தமான சூழலாக, ஒரு ஆரோக்கியமான சூழலாக, ஒரு அழகான சூழலாக வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு நாளும் கூட்டி என்ன வீட்டை கூட்டுறதுக்கு முன்சிபாலிட்டி யாரும் வரல, அதை நான் தான் கூட்டுறேன், அழகாக வைத்துக் கொள்றேன். சில சகோதரர்கள் எனக்கு தெரியும், வீட்டை அழகாக வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இதை மெயின்டைன் பண்ணணும், இது கட்டினது மாதிரி பாதுகாக்கணும். சொந்த வீட்டை ஒருவர் எப்படி நேசிக்கிறார், நீங்க நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய உங்களுடைய வீடு, இதே போல நான் வாழக்கூடிய நாடு. எனக்கு எல்லா வீடும் இருக்கு, அழகா இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனா எனக்கு வெளியில பாதுகாப்பு இல்லை. என்ன செய்ய முடியும்? வெளியில பாதுகாப்பு. எனக்கு தெரியும், ஆப்பிரிக்காவில் சில நாடுகள் இருக்கிறது, சூரியன் மறைந்ததுமே அவர்களும் மறைந்து விடுவார்கள். மனித புழக்கம் பாதையோரங்கள் இல்லை, மக்கள் வெளியே வர முடியாது. சூரியன் மறைந்து விட்டால் வீட்டுக்குள்ளதான். பெரும்பாலும் அவங்க பள்ளிகள்ல தொழுகிறது மொஹரம் அசரம் மட்டும்தான்.
கல்வர்களுடைய நடமாட்டம்,
கல்வர்கள் அங்க இருக்கக்கூடிய கொள்ளையர்களுடைய நடமாட்டம், பாதுகாப்பு இன்மை, சரியான அரசாங்கத்தினால் பாதுகாப்பு வழங்கப்பட இல்லை.
எல்லோருடைய ஆயுதங்களும்,
எல்லாருக்கும் ஆயுதங்கள், ஆயுத கட்டுப்பாடு, ஆயுதங்களை பாவிப்பதற்கான வரையறைகள் கட்டுப்பாடுகள் இல்லை சுதந்திரம் என்ற பேர்ல. அப்ப இந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளும் வந்திருந்தார், வந்து ஒரு பள்ளி வாசல் உரை நிகழ்த்தினார். இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு பள்ளி வாசல் நிறைந்து மலிந்து மக்கள் அவருடைய உரையை கேட்பதற்கு கொழும்பில் ஒரு ஆங்கிலத்தில் நடத்தப்பட்ட உரை எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு விருந்தோம்பல், சாப்பிட போனோம் ஒரு வீட்டுக்கு, நாங்களும் போயிருந்தோம். சாப்பாடு எல்லாம் முடித்துட்டு பார்த்தா 11:30 ஆச்சு. 11:30 அவரை அழைத்துக் கொண்டு வந்திருந்த ஒரு சகோதரர் சொன்னாரு, நாங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு விட்டு போமான்னு கேட்டோம். அவர் தன்னை கை வச்சார், இந்த நேரத்திலையும் நீங்க கடைக்கு போய் டீ குடிக்கிறீங்களா, இந்த ஒரு ஞானத்துக்கு மட்டும் நன்றி செலுத்துங்க. ஏன்னா எங்கட ஊர்கள்ல 6 பிறகு நாங்கள் வெளியே போன வரலாறு கிடையாது, பாதுகாப்பின்மை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டது என்ன, இந்த நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு. போலீஸ் ரோந்து நடவடிக்கைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க, ஆமி உஜார் நிலை வைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏர் போர்சஸ் விண்படை எப்பே தயார் நிலையில் இருக்கிறது. எது யாருக்காக வேண்டி?
மக்களுக்காக.
எங்களை பாதுகாக்கிறதுக்கு, எங்களை பாதுகாக்கிறதுக்கு. எனவே நான் எப்பயுமே யோசிக்க வேண்டும், இந்த நாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு நாடு ஏராளம் தந்திருக்கிறது.
குர்ஆனிலே ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத்தில்லதி அத்அமஹும் மின் ஜூ வஆமனஹும் மின் கௌஃப். அதாவது வறுமை இல்லாமல் பாதுகாப்பு உணர்வோடு ஒரு இடத்தில் வாழ கிடைப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அதற்காக வேண்டி நீங்கள் இந்த ரப்பு ஹாதல் பைத், இந்த அல்லாஹு தாலா, அதாவது பைத்துல்லாஹில் ஹராம் எனப்படக்கூடிய இந்த மக்காவினுடைய வீட்டுக்கு சொந்தக்காரனை நீங்கள் வணங்கள். ஃபல்யஅபுது அங்கே ஃபா என்பது எனவே என்ற கருத்தில் வருகிறது. அந்த அளவு தூரம் நான் நினைக்கிறேன். எனவே இந்த தேசப்பற்றை நான் திருப்பவும் அதே வினாவைத்தான் தொடுக்கின்றேன். இந்த தேசப்பற்று என்று வருகின்ற பொழுது அதனை எப்படி நாங்கள் வெளிப்படுத்தலாம், அதை எப்படி நாங்கள் தெரிவிக்கலாம்?
ஒன்றே, இந்த நாட்டில பொதுவாக இந்த நாட்டில் ஒன்றுதான் பிப்ரவரி 4 நடைபெறக்கூடிய தேசிய நிகழ்வுகளில் எங்களுக்கு பங்கெடுக்க முடியும். நாட்டில் உள்ளவர்கள் நாட்டில் பங்கெடுப்பார்கள். பள்ளி வாசல்களில் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யலாம், பள்ளி வாசல்கள் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யலாம். பள்ளி வாசல்கள் கூட இந்த கொடி, எந்த கொடி? தேசிய கொடி அரை கம்பத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? அதுவும் விடப்பட வேண்டும் பள்ளிவாசல். அது 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 அதே கொடி ஏற்றுறதுக்கு ஒரு முறை இருக்குது, சட்டம் இருக்கு. அந்த கொடி எப்படி போட முடியாது? எப்படி குறுக்கே போட முடியாது? அது அது ஒரு உயர் கம்பத்தில் செய்யப்பட வேண்டும். எனவே இது இந்த சட்டங்களை எல்லாம் மதித்து நாங்கள் உண்டு. அது ஒரு முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும். இந்த நாட்டில் ஏராளமான சட்டம் இருக்கு, டிராபிக் லோ இருக்கு. சிங்கள மக்கள் வாழக்கூடிய ஊருக்கு போன அவங்க ஹெல்மெட் போடுறாங்க இல்ல, அதனால நாங்களும் போடுற இல்லன்னு யாருக்கும் சொல்லிடாது. அந்த சட்டம் எங்க, நாங்க அப்படி பேச மாட்டோம். அங்க இருக்குது இங்க இந்த நாட்டு சட்டம் என்ன? அப்ப ஒரு ஒத்தர் உங்களை பிடிச்சு, ஒரு ஹெல்மெட் போட்டு கொண்டு போகாத ஒத்தர் விட்டுட்டாரு, உங்களை பிடிச்சிட்டாரு. எனக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்ல, எனக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டம் சொல்லு. சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவன் சட்டத்தை நாசப்படுத்துகிறான், அது வேற விஷயம். அதுக்கு உயிர் அதிகாரிகள் செய்யட்டும், ஆனா நான் சட்டத்தை என்ன செய்ய மாட்டேன், உதாசீனம் உடைக்க மாட்டேன். நான் சட்டத்தை பாதுகாப்பேன். வாகனம் எப்படி பார்க் பண்ண வேண்டும், நாட்டை எப்படி சுத்தமாக வைக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய உரிமையை நான் பாதுகாப்பேன். இந்த நாட்டில் ஏற்பட்ட மிகவும் வருத்தமான கவலையான ஒரு நிகழ்ச்சி தான் அப்படிப்பட்ட ஒன்று. இதற்கு பிறகு இந்த உலகத்தில் இந்த இலங்கையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி நம் அனைவரும் உள்ளத்தால் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கின்றோம், கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். 1800 வருஷமாக எங்களுடைய முன்னோர்கள் பாதுகாத்து வந்த ஒரு கரும்பொருள்தான் இந்த நாட்டுக்கு எதிராக ஆயுதம் தூக்காத சமூகம் நாங்கள். இந்த நாட்டுக்கு எதிராக ஆயுதம் தூக்காத சமூகம் நாங்கள். எந்த ஒரு பயங்கரவாத செயல்பாட்டிலும் நாங்கள் ஈடுபடவில்லை. ஆனாலும் கடந்த ஏப்ரல் மாதம் 21 1200 வருடம் பாதுகாத்து வந்த ஒரு கரும்பொருளை, நட்பெயரை, பெருமனை 1200 வினாடிகளில் அல்ல, 1200 செகண்ட்களில் நாசமாக்கிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது. பெற்றோர்களை ரொம்ப கவனம். உங்களுடைய குழந்தைகள் நாட்டு பிரஜைகள் என்பதற்கு முன்னால் உங்களுடைய குழந்தைகள் என்பதை என்ன செய்ய வேண்டாம், மறந்து விடாதீர்கள். எனவே இந்த நாட்டில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் வெளிப்படையாக, உதாரணமாக எந்த வீட்டுக்கு வந்து விருந்தாலே ஒரு டொஃபியை சாப்பிட்டுட்டு அல்லது ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு அவரு அந்த தாளை, அந்த பேப்பரை, அந்த ஊத்தையை, அந்த அழுக்கா இடத்துல வீசிட்டாரு, நீங்க என்ன செய்வீங்க? ஏதோ ஆத்திரம் வரும், எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு சகோதரர் வந்தார், ஒரு சகோதரர் விருந்து கொடுத்தார், ஒரு பிறநாட்டு பிரஜைக்கு சகோதரருக்கு. அவர் ஏதோ எப்படியோ தெரியாதனத்திலேயோ அல்லது நாட்டு பழக்கத்திலேயோ அவரு அவருடைய வீட்டில் பின்னுக்கு போய் ஒரு மரத்துக்கு பின்னால அவர் சிமிர் அழித்து விட்டு வந்தார். எப்படி மாத்திரப்பட்டாரு, வருத்தப்பட்டாரு. ஏண்ட தோட்டத்தில், ஏண்ட கார்டன்ல, ஏண்ட பூ, ஏண்ட வளாகத்துள்ளுக்கு ஒருத்தர் சிறுநீர் கழித்தனக்கு எவ்வளவு கோபம் வருது. இந்த நாட்டில் நான் அசுத்தப்படுத்துவேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத் செஞ்சிருக்காங்க பாதையோரங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடியவர்கள். மூணு, லானத்து செய்யப்படக்கூடிய இடங்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒரு வாழைப்பழத்தோல தூக்கி நீங்க புரோட்டில் போட்டு வைத்தீங்க. என்ன அதை கண்டவர் என்ன செய்வார்? கண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு துவாவா செய்வாரு? அவர் துவா, அவரே செய்ய வேண்டிய வேலை வேற. ஆனா அவருடைய வாயில முதலாவது வரும் பதுவாத்தனம் உங்களுக்கு.
உதாரணமாக ஷேக் அவர்களே, நாங்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வாகனம் மிக அதிகமான புகையை கக்கி கொண்டு போகிறது என்றால் பின்னால் உள்ளவர்களுடைய முகம் எப்படி இருக்கும்? அவர்கள் முகம் சுழிப்பார்கள். ஒருவர் இடது பக்கத்தால் தான் வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது அவர் ஓட்டாமல் வலது பக்கத்தால் ஓட்டிக் கொண்டு போகின்ற பொழுது பலருடைய பார்வையும் அவர் மீது செல்லுகிறது.
சில சில நேரம் இதை பற்றி எல்லாம் மிக தெளிவாக பேசிவிட்டார்கள் தானே. வெங்காயம் சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வரவான பச்சை வெங்காயம், ஏன் காரணம்? சூழல் மாசடையுது. வாயில நாத்தம் என்பது வாயுடைய துருவாடை. நீங்க பள்ளிக்கு போய் 27 மடங்கு ஜமாத்து நன்மை கிடைச்ச போகுது. உங்களுக்கு அதை விட முக்கியம் என்ன? உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடையினால் மற்றவர்கள் என்ன செய்யப்படக்கூடாது? ஒருபோதும் பாதிப்படையக்கூடாது. மற்றவர்களுக்கு பங்கம் அதனால் ஏற்படக்கூடாது. இந்த அளவுக்கு என்னுடைய மார்க்கம் சொல்லி இருக்கும் என்றால் நான் வாகனத்தில் வரேன், பார்க் பண்றதுக்கு இடம் இல்லை, எனக்கு ஜும்மா மிஸ் ஆகுது. நீங்க கடைசி நேரத்தில் வாகனத்தில் வந்து நீங்க வாகனத்தை பார்க் பண்ற இடம் தேடி ஜும்மா மிஸ் ஆகுது, யார் குத்தவாளி? இப்ப இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. இதை விலங்கு போடும் என்னன்னா, எத்தனையோ வைத்திய சாலைகள் அரச நிறுவனங்கள் இருக்கு, அங்க போட்டிருந்த பார்க்கிங் இல்ல, பார்க்கிங் இல்ல. ஆனா பள்ளி வாசலுக்கு வாராக்கள் எல்லாரும் வாப்பக்கு ஒரு வாகனம், மகனுக்கு ஒரு வாகனம், தம்பிக்கு ஒரு வாகனம், எல்லாரும் அதுல கூட ஷேர் பண்ணி வாரத்துக்கு கூட ஏறாது. உதாரணமாக நடைமுறையில சொல்லுறா, தாய்லாந்துக்கு போறவங்க, ஹாங்காங்கு போறவங்க, மாணிக்க கல்யா வாரத்துல வேலைகளுக்கு தொழிலுக்கு போறவங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சர்வசாதாரணமாக நடப்பார்கள். ஏன்னா அங்கெல்லாம் வாகனம் இல்ல, அங்க டாக்ஸி பிடிச்சிடலையாகும், அங்க தெரியவிலும் இல்லை. இங்க வந்தா பள்ளி வாசலுக்கு போன, பள்ளி வாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மத்தியை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் மதுவாசிகள். எனக்கு நடந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. பள்ளி வாசல்ல மிம்பர்ல ஹொத்துபா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது துண்டு கொண்டு வந்து தருவார்கள். என்ன இந்த வாகனத்தை அப்புறப்படுத்தும்படியா? அப்ப நான் வந்தது தொழுகிறதுக்கா? சுருக்கமாக சொல்ல போனா, சூழல் என்பது வெறுமனே சுத்தாம்ப சிவர்கள்ல மதில்கள்ல என்ன படம் தீர்றது மட்டுமல்ல, வாயிலிருந்து வரக்கூடிய என்ன வார்த்தைகள், சத்தமா பேசுறது. என்ன குர்ஆன்ல சூரா லுக்மான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனுக்கு செஞ்ச உபதேசத்தில் உண்டு என்ன, சத்தத்தை பண்ணி தாழ்த்து பேசுவோம். எங்கட பள்ளி வாசகர்கள் பொதுவாக அதான் சொல்ற அளவை பாருங்க பாப்போம், அதான் சொல்ற அளவை பாருங்க பாப்போம். 4-5 பள்ளி பக்கத்துல பக்கத்துல இருக்குது. நான் அன்பாக சொல்லுகிறேன், உலமாக்கள் நாடுங்கோ எத்தனை பள்ளியில் அதான் சொல்லுவோம். அதான் தொழுகைக்கா நேரத்துக்கா? அதான் தொழுகைக்கா நேரத்துக்கா? தொழக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதான் சொல்லித்தான் தொழ வேண்டும். அதான் ஒரு ஷியார், நிச்சயமாக அது எப்படி சொல்லப்பட வேண்டும், இது வகுக்கப்பட வேண்டும். வீட்டுக்குள்ள போறீங்க, எப்படி சலாம் சொல்லணும், அதுக்கு அளவைக்கு சத்தம். தூங்குற ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது, முழிப்பு வரக்கூடாது. விழித்திருக்கிற ஆளு கேட்கணும், தூங்குற ஆளுக்கு. இப்ப உதாரணமா சும்மா சொல்லுங்களேன், ஒன்றும் வேணாம். உங்களோட வீட்டு உங்களோட மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் தாளாட்டி உங்களோட பிள்ளைய தூக்கமாக்கிட்டான். இஷாவுடைய தொழுகை நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, சுபகு தொழுகைக்கு, தஹஜ்ஜுத் தொழுகைக்கு, அவன் பிள்ளைய தூக்கமாக்கிட்டான். புள்ளட கண் அப்படியே பொத்திப்பட்டு இப்ப மாஷா அல்லாஹ் உம்மக்கு ஒரு சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் தூங்கிட்டாரு, சந்தோஷமா புள்ள தூங்குது. அப்படியே ஈக்கக்குள்ள வாப்பா வீட்டுக்குள்ள வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும் உண்டாரு. இப்ப உங்களுக்கு மனைவி வாலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுவாவா வேற என்ன சொல்லுவா? உங்களோட மனைவி உங்களுக்கு வாலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுவாவா வேற என்னமும் சொல்லுவாவா? இப்ப இப்ப உங்களோட மனைவி உங்களுக்கு பதுவா செய்யறண்டா உங்களோட சலாத்தை வச்சு அவருக்கு எப்படி கோபம் வரும்? இது அதைத்தான் சொல்லித்தது மார்க்கம். சூழல் என்று சொல்லும் பொழுது வெறுமனே இந்த ஓட்ட கூட்டுறது மட்டுமல்ல, வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை, எங்களுடைய சத்தம். நாங்க வாகனத்தில் இருக்கிற ஹோனிக்குது, வாகனத்தில் இருக்கிற சும்மா ஹோன் அடிப்பாங்க,
இரண்டாவது சேகாவுக்கு அந்த சவுண்ட் பொல்யூஷன் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி.
அதாவது இந்தியாவுடைய பாட நூல்ல கூட இந்த கருத்துக்கள் சில சில பகுதிகளில் திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. சவுண்ட் பொல்யூஷனை பத்தி பேசும் பொழுது இந்தியாவுடைய 6ஆம் ஆண்டு பாட நூல்ல சிலபஸ்ல இருக்கிற புத்தகத்துல கொண்டு வந்திருக்கிற பிக்சரை பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. ஒன்று ரயில்வே ஸ்டேஷன், ஒன்று பஸ் ஹோல்டு, ஒரு நெரிசலான பாதை, 4வது பள்ளிவாசல். இது நான் உடம்படையில் இருக்கு, ஆனா ஒரு சின்ன புள்ளேட உள்ளத்துல கூட போடப்படக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இவங்க சத்தம் போட்டு சவுண்ட் என்ன செய்யறாங்க, சவுண்ட் பொல்யூஷன் பண்றாங்க. எனவே இந்த நாட்டில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய ஒரு சமூகமாக மரணம் என்றால் விட்டுக் கொடுக்க வேண்டிய எதுவுமே இல்லை. எந்த உரிமையும் விட்டுக் கொடுக்க தேவையில்லை. இந்த உரிமையில் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எல்லையோடு இருந்து கொள்வோம், அளவோடு இருந்து கொள்வோம். பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படுகிறது. சில கட்டங்கள்ல 10 நிமிடத்துக்கு தொடர்ந்து பாங்கு போவோம். இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா இஸ்லாமிய நாடுகள்ல கூட இதுக்கு வரையறை போடப்பட்டிருக்குதா? மறந்துடமான சில ஊர்களில் சுமூகக்கு பாங்கு சொல்ல முடியாது. இஸ்லாமிய நாடுகள்ல சில பிரதேசங்களில் குறிப்பாக இந்த ஏரியாக்கள் பாங்கு இல்லை சுமூகக்கு. இப்படி எல்லாம் இருக்குது. நான் எதையும் நியாயப்படுத்தி சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நாட்டினுடைய சுற்றுச்சூழல் என்பது வெறுமனே ஊத்தைகளை போட்டு நாட்டை அழகு அசிங்கப்படுத்துவது மட்டுமல்ல, அது ஒரு பெரிய ஒரு பகுதி. சத்தம், நாற்றம், இருப்பிடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது, ஊத்தைகளை போடாம இமாத்துள்ள ஆதானி தரைய பாதை இருக்கக்கூடிய அழுக்குகளை ஊத்தைகளை தூக்கி வீசுவது, இப்படியான பெரிய ஒரு பகுதியை கொண்டதுதான் சுற்றுச்சூழல் என்பது. இதில் எங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருக்கிறது? நாங்க எத்தனை அளவுக்கு இதுல என்ன செஞ்சிருக்கிறோம்? நாங்கள் சமூக சேவையில் இருக்கிறோம் என்பதின் காரணமாக இந்த தெஹிவலை பிரதேசத்தில் ஊத்தள்ளக்கூடிய நாங்கள் ஊத்தள்ளக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் சுத்தம் செய்ய வரக்கூடியவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஊத்த எங்கள்ட்ட தான் இருக்குது. எங்களோட ஊத்தையத்தான் அவங்க அல்ல வராங்க. அப்ப யார் ஊத்தக்காரன்? இப்ப நான் தான் ஊத்தக்காரன். அவங்க வரதுக்கு சுத்தம் செய்யறதுக்கு, அவங்க சுத்தம் செய்யக்கூடியவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து எல்லாத்தையும் அள்ளி விட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இந்த இடத்துக்கு வந்து கண்டு சந்தித்து ஒரு செய்தி சொல்கிறார். முஸ்லீம் மக்கள் ரெண்டு சொல்லியே சொன்னார், சாப்பாடு வீசுறது கூட. நாங்க ஒரு 3 நாளைக்கு பிறகுதான் ஒவ்வொரு நாள் விட்டு தான் 3 நாள் விட்டு தான் போவோம். பெரும்பான்மை சமூகம் தமிழ் சகோதரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள், அதாவது சாப்பாட்டு எச்சங்களை பார்க்கும் பொழுது மிக குறைவு. சொல்லிவிட்டு சொன்னார், நீங்க என்னோட ஒரு நாளைக்கு வாங்கலேன் போம், என்னோட ஒரு நாளைக்கு வாங்கலேன் போம், கொஞ்சம் வீட்டு பார்ப்போம். ஏன் இவ்வளவு வீண் வரைய நடக்குது? ஏன் இதை மட்டுப்படுத்த முடியாது? இதுக்கு ஒரு புத்திமதி சொல்ல முடியாதா? நாங்கள்லாம் சாப்பாடு இல்லாம இருக்கிறோமே, இந்த சாப்பாட்டை மிச்சம் வச்சு ஒரு எங்களை கட்டித்தனம் நாங்கள் எடுத்து வச்சிருவோமே. இது ஒரு விவசாயினுடைய என்ன, ஒரு விவசாயி சேத்துல கால வைக்க பைத்துத்தான் எனக்கு சோத்துல கை வைக்க கிடைச்சது. விவசாயி சேத்துல கால வைத்ததின் காரணமாகத்தான் எனக்கு சோத்துல கை வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. மறந்து விடாதீங்க, நான் அவன் கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சு பஜார்ல கொண்டு வித்தாது அரச நான் சோறாக மாத்தி கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வீசினான். அதை சமைக்கிறதுக்கு பட்ட கஷ்டம், அதுல சேர்க்கப்பட்ட கலவை பொருட்கள், அது மிளகுத்தூளாக இருக்கலாம், கருவப்பட்டையாக இருக்கலாம், கருவம்பலையாக, சுபாவம் இவைகள் எங்கிருந்து வந்துச்சு? எனவே வீண்வரையம் என்பது வெறுமனே 100 ரூபாய்க்கு 110 ரூபாய் செலவழிக்கிறேன் யார் நினைச்சவானோ. இது மார்க்கம் மிக டீப்பா பேசியிருக்கு, மிக அதீப்பா பேசியிருக்கு. கடைசியா செல்ல போனா சமைக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்ட கேஸ் இருக்குது, நாங்க சமைத்த சாப்பாட்டை தான் வீசுறோம். சமைக்கிறதுக்கு பயன்படுத்தின என்ன கேஸ், மண்ணெண்ணெய், இது யாருது? இது வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டது. நாங்க சாப்பாட்டை வீசுறோம், விவசாயிக்கு துரோகம் செய்யறோம், சமைத்தவனுக்கு துரோகம் செய்கிறோம், வெளிநாட்டுக்கு பணத்தனை செய்கிறோம், அனுப்பி வைக்கிறோம். எங்கள் அறியாமலேயே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் மோசடி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே உணவோம், வீண் எதுவுமே நடக்கக்கூடாது. சுருக்கமாக சொல்ல போனால், நாடு என்று சொல்லும் பொழுது, நாட்டு பற்று என்று சொல்லும் பொழுது, நாட்டு மீதுள்ள நேசம் என்று சொல்லும் பொழுது, இது வெறுமனே வார்த்தைகள் அல்ல. இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ஒரு பொறுப்பு, ஒரு பொறுப்பு. நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும். சட்டம் என்ன சொல்லுது? ஊரடங்கு சட்டமா? இப்படித்தான் இருப்போம்.
அதாவது ஷேக் அவர்களே, இந்த நாட்டினுடைய வளங்கள் என்று வருகின்ற பொழுது அது சிங்களவருக்கு மட்டும் உள்ளது, முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ளது, கிறிஸ்தவருக்கு மட்டும் உள்ளது என்று சொல்ல முடியாது. உதாரணமாக நான் இந்த அதாவது வளிமண்டலத்தை மாசுபடுத்துகிறேன் என்றால் அதனால் மற்றவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், நானும் பாதிக்கப்படுகிறேன். கடலிலே நான் கொண்டு போய் என்னுடைய குப்பை கூளங்களை கொட்டுகின்றேன் என்றால் அங்கிருக்கின்ற மீன்களை நான் தான் மீண்டும் சாப்பிட வேண்டும். இப்படித்தானே? எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நாட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் தனித்து வாழ முடியாது, மற்றவர்களோடு சேர்ந்துதான் வாழ வேண்டும். எனவே நாங்கள் இந்த நாட்டின் சூழலை பாதுகாப்பது என்பது இந்த தேசப்பற்றினுடைய ஒரு வெளிப்பாடு என்ற கருத்தை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இந்த நாட்டினுடைய சட்டங்களை மதித்து வாழ்வது என்பதும் தேசத்தினுடைய பற்றினுடைய வெளிப்பாடு என்ற கருத்தை நாங்கள் பார்த்தோம். உண்மையாகவே சுதந்திரத்தை ஒருவன் கொண்டாட முயற்சிக்கின்ற சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்தான், நான் இந்த சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கான தகுதி நிலையில் இருக்கின்றேனா? நான் இந்த நாட்டிலே உதாரணமாக கள்ள நோட்டை நான் அச்சடிக்கின்றேன் என்றால், உதாரணமாக நான் இந்த நாட்டிலே எனக்கு கடன் தந்தவர்களை நான் ஏமாற்றுகின்றேன் என்றால், நான் இந்த நாட்டிலே இருக்கின்ற வளங்களை சுரண்டுகின்றேன் என்றால், இந்த நாட்டிலே லஞ்சம் எடுக்கிறேன் என்றால், நான் ஊழலிலே சம்பந்தப்படுகிறேன் என்றால், நிச்சயமாக நான் சுதந்திரத்தை கொண்டாடுவதில் எந்த அர்த்தமும் இருக்க முடியாது. எனவே இந்த சுதந்திரம் என்ற விஷயத்தை கொடியேற்றுவதோடு, தேசிய கீதம் பாடுவதோடு மாத்திரம் நாங்கள் மட்டுப்படுத்தாமல் இதனை ஒரு விருந்த கருத்தில் தான் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. கடைசியாக நீங்கள் சுருக்கமாக என்ன சொல்ல போகிறீர்கள்?
நிச்சயமாக நான் தாய் தகப்பனுக்கு நன்றியுள்ள, பாச தாய் தகப்பனை நேசிக்கக்கூடிய, அவர்களுக்காண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மகன் என்று நான் என்னை சொல்லிக் கூறுவதாக இருந்தால் அது வாய் சொல்லாக மட்டுமே செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவர்களுக்கு நான் கட்டுப்பட வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை உயர்த்தி பார்க்க வேண்டும், அவர்களுக்காண்டி பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மையிலேயே பற்று நேசம் என்பது அது வார்த்தைகள் அல்ல, அது ஒரு செயல்பாடு. செயல்பாடாக நாங்கள் அதனை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். ஒரு நாளும் இந்த நாட்டினுடைய இறைமையில் கை வைக்க மாட்டோம், இந்த நாட்டை காட்டி கொடுக்க மாட்டோம், இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஒரு நாள் அச்சுறுத்தலாக இருக்க மாட்டோம், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டோம். நீங்க சொன்னது போல கள்ள நோட்டு அல்ல, குறுகிய வழியில் இந்த நாட்டினுடைய பணத்தை சூறையாடுவதற்கு நாங்கள் செய்ய மாட்டோம். அது சூறையாடுவது சொல்லும் பொழுது நீங்க யாரும் நினைக்க வேணாம் லஞ்சம் கொடுக்க, அது இன்னொருத்தனை சாமான களவான்றது என்பது மட்டும் கஷ்டம். நாங்க இறைவரை செலுத்தித்தான் அங்கே செய்ய வேண்டும், சாமான்களை கொண்டு வர வேண்டும், பொதுவான சட்டம். அப்ப அவர்களுக்கு ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி என்று சொல்லி எல்லாம் நாங்கள் அதை நியாயப்படுத்திக் கொள்வோம்? இல்ல, அப்படி செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது. மிக அன்பாக சொல்கிறேன், இந்த நாட்டுக்கு இறைவரை கட்ட வேண்டும், வரி பணம் செலுத்த வேண்டும். இது யாரு கொண்டு வந்தது? உலகத்தை அறிமுகப்படுத்தினது யாரு? உமர் ரலி அல்லாஹு தஆலா. ஒரு நாட்டினுடைய வரி பணத்தில் தான் நாடு என்ன செய்யுது? நாடு ஓடுகிறது. வரிப்பணம் போதாது என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் வெளிநாட்டு செய்கிறோம், கடன் வாங்குறோம். சில நாடுகள் அவர்களுடைய வரிப்பணத்தால நாட்டையும் நிர்வாகம் செய்து மேல்மிச்சமான பணத்தை எங்களுக்கு என்ன செய்யறாங்க? கடனாக தந்து அதிலையும் வட்டி சம்பாதிக்கிறாங்க. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் வரிப்பணம் எங்களுக்கு போதாது, துண்டு முழுகுது என்பதின் காரணமாக வெளிநாட்டில் என்ன சொல்ல நாங்கள் கடன் வாங்கி எடுக்கிறோம். அப்ப இங்க ஊழல், இங்க மோசடி, இங்க குடியாவாரம், இங்க அரசத்துறோ லஞ்சம் வாங்கிறது, இப்படியான தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நீங்க எப்படித்தான் இலங்கை பாஸ்போர்ட்டுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும், இலங்கையினுடைய ஆவணங்களில் நீங்கள் இந்த நாட்டு பிரஜைதான் என்று எழுதப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே பிரஜா உரிமை பெற்று வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள்.
ஆம், உண்மையில் இந்த நாட்டுக்கு, இந்த நாடு எமக்கு எதனை செய்தது என்பதனை விடவும் நான் நாட்டுக்கு எதனை செய்தேன், இந்த நாட்டில் இருக்கின்ற சகல இனத்தவர்களும் என்ன எப்படி பார்க்கிறார்கள்? இந்த நாட்டுக்கு விசுவாசமானவன், இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்பவன், இந்த நாட்டை வளர்ப்பவன் என்று பார்க்கிறார்களா என்ற விஷயங்களை அடிக்கடி நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. சில அதிகமாகவே நாங்கள் இந்த நாட்டுக்கு கடன்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த நாடு தந்திருக்கின்ற பல சேவைகளுக்காக வேண்டி இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து இனத்தவர்களும் அல்லாஹ்வுடைய படைப்புகள். எனவே அவர்கள் மீது, அனைவர் மீதும் நாங்கள் அன்பு செலுத்துவது, இந்த நாட்டில் இருக்கின்ற பயிர் பச்சைகளை நாங்கள் பாதுகாப்பது, அது பறவைகளாக இருக்கலாம், உயிரினங்களாக இருக்கலாம், அவற்றை அனைத்தையும் நேசிப்பது, அவனை அனைத்தும் சேர்ந்துதான் இந்த தேசப்பற்று என்று நாங்கள் சொல்வோம். எனவே இதுவரைக்கும் ஜஸாகுமுல்லாஹு கைரன் ஷேக் யூசுப் முஃப்தி அவர்களே, சுதந்திரமும் எமது கடமைகளும் என்ற தலைப்பிலே நாங்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை இந்த இடத்திலே பேசிக்கொண்டோம். எதிர்வரும் சுதந்திர தினம், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கின்ற இந்த சுதந்திர தினத்தை பொறுத்தவரை நாம் அதனை அர்த்தம் உள்ளதாக கொண்டாட வேண்டும் என்ற கருத்தில் தான் நாம் இன்றைய நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். வல்ல நாயன் அல்லாஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும். இந்த நிகழ்ச்சி மாத்திரமல்ல, இன்னும் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்து இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் நீங்கள் சேவையாற்ற வேண்டும். நாளை மறுநாள் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் வீடேற்றத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். ஜஸாகுமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் ஷேக் ஃபலீல். ஜஸாகுமுல்லாஹு கைர்.